Oh my God. Hallelujah. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எங்களை தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் மூன்றாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க.
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூண்டார்.
திருப்பி வாசிங்க.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூண்டார்.
ஒரு 2 இல்ல 3 கிழமைக்கு முன்பதாக ஒரு செய்தி நான் நம்புறேன், 3 கிழமைக்கு முன்பதாக சொல்லி ஒரு செய்தி நாம் பார்த்தோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிற சில வார்த்தைகளை நாம் பார்த்து அந்த நாளில் சில அருமையான சில கற்பொருட்களை நாம் பார்த்து கடந்து சென்றோம். சகல சகோதரர்களுக்குள்ளே அன்பு செய்கிற நாம் தேவன் மீது எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் அன்பா இருக்கிற அளவு போதுமா? நான் இன்றைக்கு தேவன்ல அன்பா இருக்கிறது போதுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? எவ்வளவுத்துக்கு அது எல்லை கொடுக்கிறது? தேவன் மீது நாம் எவ்வளவுத்துக்கு அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை குறித்து அதன் அடிப்படையிலே நமக்கு என்ன இருக்கிறது என்பதை நாம் கவனித்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையை வாசிங்கள் திரும்பவும்.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்.
தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார், தேவன் எங்கள் மீது எப்படி அன்பு கூர்ந்தார், தேவன் எப்படி எங்கள் மீது அன்பு கூர்ந்தார் தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் இவ்வளவாய் தேவன் எங்களில் அன்பு கூர்ந்தார். ஆகையினாலே அன்பினுடைய அவ்வளவு அளவு என்ன, அன்பினுடைய அளவு என்ன, எல்லை அற்ற ஒரு அன்பே சரியான அன்பு. அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது சகோதர சிநேகத்திலே உன்னை போல, உன்னை போல புறனை நேசி. அப்பொழுது தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. தேவன் மீது நாம் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் எதிர்பார்க்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அன்பு என்று சொன்னால் என்னென்று தெரியுமா? அன்பு என்று சொல்லி சொன்னால் அது அர்ப்பணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. அன்பு என்றால் அதற்கு எல்லை இல்லாதது ஒன்று, அது சரியான அன்பு ஆகும். அகாப்பே அன்பு என்று சொல்லி விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அன்புக்கு எல்லை இல்லை. அன்பு நிபந்தனைகளை உண்டாக்காது. அன்பு கட்டளைகளை உருவாக்காது. ஆகையினாலே தான் பிதாவாகிய தேவன் எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு என்பது அர்ப்பணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. ஏன் என்று கேட்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கியது முதலாவது அர்ப்பணம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்த பொழுது அவர் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அவைகளுக்கு எல்லாம் அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதுவே அன்பாகும். அன்பு என்பது, அன்பு என்பது ஏதோ ஒரு வட்ட ஒழுங்குக்குள்ளே அல்லாவிட்டால் ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டவை ஒன்று அல்ல. அன்புக்கு எல்லை இல்லை. இதைத்தான் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு காண்பித்தார். கேள்வி என்னென்று சொல்லிச்சுன்னால், நாம் எவ்வளவுத்திற்கு தேவனில் அன்பாயிருக்கிறோம்? நாம் பல நண்பர்களை அன்பாயிருக்கிறோம், பல உறவுகளை அன்பாயிருக்கிறோம், பல தொடர்புகளில் அன்பாயிருக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்கள் கணவன் மனைவி தாய் தகப்பன் சொல்லி அன்பாயிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் விட நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு பெரிதா? உன்னுடைய அன்பினுடைய அளவு என்ன, வர்ணிக்க முடியுமா, விளக்க முடியுமா? தேவன் மீது நீ வைத்திருக்கிற அன்பு என்ன சொல்லு. ஜோஷ் மேர் என்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு புத்தகத்தை எழுதினதிலேயே ஒரு பக்கத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? அநேகர் நாம் தேவனோடு பேசுகிறோம், தேவனோடு உறவாடுகிறோம், ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், இவைகள் எல்லாம் ஏன் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், அநேகர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அப்படி ஊண்டி தள்ளுகிறதாம். எங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என்ன செய்கிறது? தேவனோடு பேசுவதற்கு எங்களை ஊண்டி தள்ளுகிறது. அதனால் நாம் ஓடி வருகிறோம் என்று அவ அப்படி எழுதுகிறார். சிந்தித்து பார்த்தேன், என்னை பொறுத்தவளுக்கு அது அப்படித்தான் இருக்கிறது. தேவன் மீது அன்புள்ளவர்கள் பிரச்சனைகளை பார்க்க மாட்டார்கள், துன்பத்தை பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் சொன்னால் அப்படி பார்த்தால் அது உண்மையான அன்பு அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவை எல்லாம் பார்த்திருந்தால் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்திருக்க முடியாது. ஆகையினாலே அன்பு என்றால் என்ன, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பினுடைய அளவு என்ன சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லுவீர்கள், நான் எதையும் செய்வேன், என் பிள்ளைக்கு நான் எதையும் செய்வேன். ஏன், அவ்வளவுத்துக்கு தாய் தகப்பன்மார் அவர்களை என்ன செய்வார்கள், நேசிக்கிறார்கள். நான் இதை பார்த்த பொழுது இந்த வசனத்தின் ஆபிரகாமை குறித்து நான் யோசித்தேன். ஆபிரகாம் தன் ஏக சிதனை நேசித்ததை விட தன் ஆண்டவனை நேசித்தான். ஆபிரகாம் தனக்கு இருந்தவைகள் எல்லாவற்றையும் விட தன் தேவனை கனம் பண்ணினான். என்னுடைய கனம் எவ்வளவு, என்னுடைய அன்பு எவ்வளவு, நான் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு. நாம் எல்லாரும் அன்பு வைத்திருக்கிறோம் உண்மை, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னுடைய அன்பு தேவன் மீது இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோமா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அற்பமான காரியங்களை நாம் அளவில்லாமல் நேசிக்கிறோம் பாருங்க, அளவில்லாமல் நேசிக்கிறோம் பாருங்க. ஆனா உன்னையும் என்னையும் சிருஷ்டித்து பரலோகத்தை விட்டு என்னை நேசித்தபடியால் இறங்கி வந்த அந்த ஆண்டவனை நாம் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம், எவ்வளவுத்துக்கு அன்பு செலுத்துகிறோம்? சிலுவை பாட்டை நாம் பார்ப்பதற்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய அன்பு எவ்வளவா இருந்திருக்க வேண்டும்? அந்த சிலுவை பாட்டை சகித்து கடந்து செல்லுகிற அளவுக்கு என் மீதும் உன் மீதும் தேவன் கொண்டிருந்த அன்பினுடைய அளவு எவ்வளவு? தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால் எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட காரியம் என்ன? தேவன் மீது தேவனை நான் நேசிக்கிறபடியினால் நான் தேவனுடைய அன்புக்காய் இழந்தவை என்ன? தேவனுடைய அன்புக்காய் நான் பட்ட கஷ்டம் என்ன? யோபுங்கிற தேவனுடைய பக்தன் என்ன செய்யறான் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னதான் நடந்தாலும் என்னதான் போனாலும் என்னதான் அழிந்தாலும் நான் இவைகள் எல்லாவற்றிலும் விட என் தேவனை நேசிக்கிறேன். மனைவி சொன்னான், விடையா எல்லாவற்றையும் சொன்னான், நிறுத்தி உன்னை விட நான் தேவனை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். என்னுடைய அன்பு தேவன் மீது எவ்வளவு, நான் தேவனை எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறேன்? நான் தேவனை நேசிப்பது, நான் தேவனை நேசிப்பது என்னுடைய வாழ்க்கை நடத்தை முறைவையிலே அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட வேண்டியது உண்டாகும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னையும் நேசித்தார், பரலோகத்திலேயே இருந்து விடல பாருங்க, அவர் இறங்கி வந்தார், இறங்கி வந்து ஊழியத்தை ஏதோ செய்துவிட்டு அவர் போகல, அவர் உனக்காயும் எனக்காயும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ரத்தத்தை சிந்தி நான் எவ்வளவுத்திற்கு அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில்
எவ்வளவாய் இவ்வளவாய் தேவன் என் மீது அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் தேவன் சபை மீது அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் தேவன் உன் மீது அன்பு கூர்ந்தார். நீ நான் தேவனிலே எவ்வளவு அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம்? யோவான் 24 திருப்பிக் கொள்ளுங்க, 21:15 வசனத்தை வாசிங்க.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு சீஷன் ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா கேட்டாரு, பேதுருவே நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா? பேதுருவே நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா? தேவன் இந்த நாள்ல உன்னை கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நீ தேவன் மீது அன்பாய் இருக்கிறாயா?
அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
அதற்கும் சொல்லுகிற ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் உம்மை எவ்வளவுக்கு நேசிக்கிறேன் என்று சொல்லி நீர் அறிவீர் ஆண்டவரே. முதற் தடவை ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்கலாம், இட்ஸ் ஓகே. ஆனால் இரண்டாம் தடவையும் ஒரு மனுஷனை கேள்வி கேட்கலாம், மூன்றாம் தடவையும் ஒரே மனிதனை ஒரே கேள்வி கேட்டால் அது ஒருவனை சிக்க வைக்கத்தான் செய்யும் பாருங்க. மூன்றாவது வாசிங்க.
மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்
என்றார். நொந்து போய்விட்டா பாருங்க. ஏன் தெரியுமா, இயேசுவையே தெரியாது என்று சொல்லி மறுதளித்த ஒரு மனிதன் அவர் தான். யார் இயேசு எனக்கு தெரியா, அதுக்கோ இதற்கோ எதற்கோ என் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா, நீ என்னை நேசிக்கிறாயா, அவர்களை விட நீ என்னை நேசிக்கிறாயா. இதுதான் இந்த நாளில் பிரமாதமான கேள்வி பாருங்க. அவர்களை போல நீ தேவனை நேசிக்கிறாயா, இல்லாவிட்டால் அவர்களை விட நீ தேவனை நேசிக்கிறாயா. நீ எவ்வளவு தூரத்துக்கு தேவனை நேசிக்கிறாய், எவ்வளவு தூரத்துக்கு தேவனோடு அன்பு காட்டுகிறாய், உன்னை ஆராய்ந்து கொள். ஏன் தெரியுமா, இன்றைக்கு நாம் பல உலக காரியங்களிலே அன்பு வைத்து தேவனிடத்திலே வருகிறோம் போகிறோம், ஆனால் அதன் அர்த்தம் அன்பு அல்ல. ஜோஸ்மேயர் எழுதியது போல அநேகர் அநேக பிரச்சனைகளை அநேக துன்பத்திலே அநேக துயரத்திலே நாம் வந்து போகிறதின் அர்த்தம் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பது அல்ல. ஆண்டவர் பார்த்து பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, ஆண்டவரே நீர் அறிவே. ஞானமாக பதில் சொன்ன என்ன தெரியுமா, இன்றைக்கு நான் சொல்லுகிறது போல அதை கர்த்தர் அறிவார், அது கர்த்தருக்கு தெரியும், அது அவர் அறிவார். பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, ஐயா தேவன் உன்னை கேட்டா நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி நீ என்னையா சொல்லுவார். அடுத்த கேள்வி கேட்டாரு, நீ அவர்களை விட என்னை நேசிக்கிறாயா. மூன்றாவது பக்கத்தை வாசிங்க, 16-17 வசனத்தை. மூன்றாந்தரம்
அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
மூன்றாவது தடவை கேட்டடன தேவ மனுஷன் துக்கமடைந்தான் பாருங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனை நேசிப்பதிலே கடைசியாக துக்கமடைந்த நாள் என்ன, ஆண்டவரே நான் நேசிப்பதிலே குறைவு, நான் உம்மை நேசித்து இவ்வளவு தூரத்துக்கு என்னால நேசிக்க முடியலையே, இவ்வளவு தூரத்துக்கு நீர் செய்த தியாகத்திற்கு தகுந்த விதத்துல என்னால் அன்பு செலுத்த முடியலையே, உமக்கென்று என்னால் இவ்வளவுத்துக்கு ஒன்னு செய்ய முடியலன்னு சொல்லி நாம் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்தை குட்டி கொண்ட கடைசி நாள் எது, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா. யாரை பார்த்து, பிரதான சீசன்ல ஒருத்தன் பேதுரு, ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கிற மனுஷனை தேவன் சும்மா விட மாட்டார். ஆண்டவரை அளவில்லாத நேசிக்கிற மனுஷன் வைக்கப்பட ஆண்டவரை விடவே மாட்டார். நம்மளை பார்த்து இந்த நாள் ஆண்டவர் கேட்டால், ஐயா நீ என்னை நேசிக்கிறாயா, என்ன சொல்லுவீர்கள், என்ன சொல்லுவீர்கள், என்ன சொல்லுவீர்கள். ஆம் ஆண்டவரே உண்மை நாம் நேசிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை விட. ஆம் ஆண்டவரே. ஆண்டவர் மூன்று தடவை உன்னை தொடர்ந்து கேட்டால் அதில் ஏதோ இருக்கின்றத மறந்துடாது. ஆண்டவர் மூன்று தடவை உன்னை பார்த்து கேட்டால் நீ உன்னை என்னை சரிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பேதுரு சொன்னான், எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் ஒருவேளை தவறி விட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை மறுதளித்தது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் நான் உண்மை நேசிக்கிறேன், அதுதான் எப்பொழுது உண்மை. என் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து என்னை நேசித்தார். நீயும் நானும் எண்ணத்தை விட்டு வந்து தேவனை நேசிக்கிறோம், எண்ணத்தை இழந்து தேவனை நேசிக்கிறோம், எண்ணத்தில் அர்ப்பணித்து தேவனை நேசிக்கிறோம். நீ உன் தேவனை நேசிக்கிறாயா, நீ உன் தேவனை நேசிக்கிறாயா. வெளிப்படுத்தல் 2 முதல் வசனத்தில் இருந்து வாசிங்க.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மறந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன்.
சபையை பார்த்து என்ன தெரியுமா, ஐயா நீ ஒரு காலத்துல இருந்தது போல இப்ப என்ன அன்பு கூறுறதில்ல, நீ ஒரு காலத்துல செய்தது போல என்னை நீ கனம் பண்ணுவதில்லை, ஏன்னு சொல்லிச்சுனா நீ இந்த நிலைமையில இருந்து விழுந்தா என்று சொல்லி கண்டுபிடி. அப்படியானால் இவர்கள் நன்றாக தேவனை நேசித்து தேவனுக்காய் ஓடி தேவனுக்காய் வராக்கி கொண்டு தேவராட்சியத்தை கட்டின ஒரு நாள் இருந்திருக்கிறது. அதனாலே தான் நான் சொன்னார், ஆதியில் இருந்த அன்பு உன்னிடத்தில் இப்ப இல்லையே. நீ இன்றைக்கு தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறாய், உன் ஆரம்ப நாளை கொண்டு வா உன் கண்ணுக்கு முன்பாய். நீ தேவனை அறிந்து கொண்ட நாட்களை உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. தேவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி காலை பிடித்து கதறின் அந்த நாட்களை கொண்டு வா. தேவனுக்காக நான் ஓடுவேன், எதையும் விடுவேன், எதையும் செய்வேன் என்று சொல்லி மனதிலே தைராக்கியம் கொண்டு வைராக்கியம் கொண்டு அந்த நாட்களை திரும்ப கொண்டு வா. ஆதியிலே இருந்த அன்பு இல்லை எங்கே? தேவன் கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? தேவர் ஆட்சியம் பேச்சில கிடையாது, பேச்சில கிடையாது, பேச்சில கிடையாது, அது பலத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நாம் செய்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரே. இந்த பக்கம் என்ன சொல்லுகிறது? நீ என்னென்னலாம் செய்தாய், நீ எப்படி எப்படி எல்லாம் ஓடினாய், நீ எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தாய் என்பதை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறாரே. 5வது வசனத்தை வாசிங்க.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்.
நீ ஆதியிலே செய்தவைகளை திரும்ப செய்ய வேண்டும். நீ ஆரம்பத்திலே கொண்டிருந்த வைராக்கிய வாஞ்சை வாழ்வு உனக்குள்ளே திரும்ப பிறக்க வேண்டும். இல்லையே, 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 தேவன் வருவார், ஆண்டவர் வருவார், ஆண்டவர் இறங்கி வருவாரையா? ஆதியிலே இருந்த அன்பை நீ விட்டாய். தேவன் மீது அன்பு செய்கிறது என்ற அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் சரியா? ஏன் தெரியுமா? நாம் செய்கிற எல்லா காரியத்தும் அடிப்படை நாம் தேவன் மீது அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து நடந்து கொள்ளுகிறோம். அது தவறானது. நாம் எதை செய்தாலும் அது தேவன் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நீ தேவன் அன்பு கூறுகிறாயா? எவ்வளவு அன்பு கூறுகிறாய்? சரி, இவ்வளவு நாளும் செய்த அன்பிலே நீ அர்ப்பணித்தவை என்ன? நீ தேவனே அன்பு கூண்டதன் நிமித்தம் நீ என்ன கஷ்டப்பட்டாய்? உங்க பிள்ளைகளுக்கு ஒன்னு சொல்லி நீங்க உயிரியே கொடுப்பீங்க பாருங்க. ஏன் அவ்வளவுத்துக்கு நாம் நேசிக்கிறோம், நாம் நேசிக்கிறோம். இந்த விஷயத்துல ஆபிரகாம் போட்டவே போட்ட முடியாது, அடிக்க எவராலும் முடியாது. பாருங்க, ஆபிரகாம் எஸ் என் ஏக சுதந்தான், ஆனால் என் ஆண்டவர் கேட்டார் பாருங்க. ஆண்டவர் ஏன் தெரியும்? அவனுக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் கற்களை கொண்டும் பிள்ளைகளை உண்டு பண்ணுவார். என் ஆண்டவர் கேட்டார் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் கேட்டு 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 அநேகருடைய வாழ்க்கையிலே கேட்டு கேட்டு அவர் களைச்சு போயிட்டார். சரி, நான் மற்றவளத்துல கேட்கிறீங்க, தேவனுடைய அன்புக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்வில்? நாம் என்ன செய்கிறோம் நம்மளுக்காய்? நாம் அன்பு செய்கிறவர்களுக்காய் நாம் செய்கிற காரியத்தை எண்ணுவோமா? நம்ம வீட்டுக்கு, நம்ம காரியங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சொந்தங்களுக்கு நாம் செய்கிற காரியங்கள். ஏன்? நாம் அவர்களை நேசிக்கிறோம். தேவனை நான் நேசிக்கிறேன், அதனாலே நான் செய்கிற மகா பெரிய காரியம் என்ன? ஞாயிறு தோறும் ஆலயத்துக்கு வருகிறேன், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியும்? எழுதி வச்சு வாசிக்கிறார் இல்லையா? நீ அந்த நாள் இருந்தா பாருங்க, திருப்பி அந்த முதல் வசனத்தில் இருந்து வாசிங்க, படிவே கவனிங்க, அதுல என்னென்ன வாசிங்க.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது
என்னவெனில்,
ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு,
ஏந்தி கொண்டு,
ஏழு பொன் குத்து விளக்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது,
சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளையும்,
உன் கிரியைகளையும்,
உன் பிரயாசத்தையும்,
உன் பிரயாசத்தையும்,
உன் பொறுமையையும்,
உன் பொறுமையையும்,
நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்,
நீ பொல்லாதவைகளை சகித்துக் கொண்டு இருக்காமல் சபிக்கிறதையும்,
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும்,
சொல்லுகிறதையும்,
நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்,
கண்டறிந்ததையும்,
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்,
இருக்கிறதையும்,
பொறுமையாயிருக்கிறதையும்,
பொறுமையாயிருக்கிறதையும்,
நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரியாசப்பட்டதையும்
அறிந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ கலைக்காமல், இரவு பகலாக கலைக்காமல் ஓடி 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 பிரியாசப்பட்டதையும்
அறிந்திருக்கிறேன்.
அறிந்திருக்கிறையா?
ஆனாலும்
ஆனாலும் கேள்,
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு.
அநேகர் அந்த நாளை நினைத்து நினைத்தே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். அந்த நாளில் நான் ஜெபம் பண்ணினது உனக்கு தெரியுமா? அந்த நாளில் நான் வந்தது உனக்கு தெரியுமா? அந்த நாளில் நான் போனது உனக்கு தெரியுமா? அந்த நாளுடைய அபிஷேகம் உனக்கு தெரியுமா? இந்த நாள் என்ன ஆகிறது? என் ஆண்டவர் கேட்கிறார், ஐயா நீ ஆதியில் இருந்த அந்த நிலைமையை திரும்ப கொண்டு வா. நீ என் மீது அன்பு கொண்ட அந்த நாட்கள் எங்கே? கடந்த வருஷங்களில் கடந்தவைகளே, நடந்து முடிந்தவைகளும் நடந்து முடிந்தவைகளே. இன்று காரியம் என்ன, நாளை சம்பவம் என்ன, தேவராட்சியம் நாளை என்ன மாதிரி? ஆண்டவர் சொன்னார், ஐயா நீ அப்படி செய்தாய் அறிந்திருக்கிறேன், நான் இப்படி செய்தாய் அறிந்திருக்கிறேன், நீ அவ்வளவு கஷ்டப்பட்டாய் அறிந்திருக்கிறேன், நீ வைராக்கியமாய் ஒளிந்து அறிந்த, ஆனாலுமோ பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். சரி, அவர்களை விட நீ என்னை நேசிக்கிறாயா? நம்ம தேசத்து ஜனங்க நல்ல காரியங்களை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க செய்கிற நல்ல காரியங்களை காப்பி பண்ண மாட்டாங்க, மற்றவர்கள் செய்யக்கூடாதத காப்பி பண்ண முயற்சி இருப்பாங்க, அதாவது செய்யத்தகாததை காப்பி பண்ணுவாங்க. அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அதனால நாம் செய்கிறோம். தவறானவைகளை காப்பி பண்ணுவதில் நாம் பெரியாக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவைகளை விட நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அதை சொல்லு. ஆண்டவர் சொன்னார், எங்க விழுந்த, என்ன நடந்தது, என்ன நடந்தது என்றதை சொல்லு. என் மீது இது பாருங்க, சக சகோதரர்கள் இருக்கிற அன்பு ஒன்று பாருங்க, அது ஒரு பக்கம் வைப்போம் பாருங்க. ஆனா இது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, அதை தொலைச்சிட்டா அவர் இறங்கி வந்து எரிகிற கொஞ்சத்தையும் புடிங்க எடுத்துட்டு போயிருவாரு. சகோதரர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும், ஆனா இது தேவனுக்கும் எனக்கும் உரிய அன்பு. இந்த அன்பு மங்கினா ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. ஆகியால்
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
நினைத்து
மனந்திரும்பி
மனந்திரும்பி
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக
செய்வாயாக.
இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
பட்சத்தில்
உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்.
பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, தேவன் மீது அன்புள்ளவர்களாய் இருப்போம் ஆக. அதுல முக்கியம், அவர்களை விட நீங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள், மற்றவர்களை விட தேவனை நேசிக்கிறவர்களாக இருங்கள், மற்றவர்களை விட தேவன் மீது தாகம் உள்ளவர்களாக இருங்கள், மற்றவர்களை விட ஒரு கால் முன்னுக்கு வையுங்க, மற்றவர்களை விட நான் தேவனை நேசிக்கிறது பெருக வேண்டும் என்று சொல்லுங்க. ஏன் என்று சொல்லி சொன்னா, நீ செய்த எல்லாவற்றையும் தேவன் கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் முன்னோர வேண்டியதை ஒழிய ஒரு மனுஷன் பின்வாங்க முடியாது தேவ ராஜ்யத்தில். ஆகையினாலே தேவனை நேசிப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
திருப்பி வாசிங்க.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாரும் தேவராட்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலோ வாசிங்க, திருப்பி,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்ப ஏன், அப்ப ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த கவலை? அதுக்கும் நன்மை தான் ஐயா. நன்மை என்று சொன்னா நாம் எதை தெரியுமா விளங்குகிறோம்? எல்லாம் நல்லவைகளாக நடந்தால் நன்மை, அப்படித்தான் நாம் நினைக்கிறோம். யோபு என்கிற தேவனுடைய பக்தரும் அப்படித்தான் நினைத்திருப்பான், தேவனில் நான் அன்பு கூறுகிறேன். ஆனால் ஏன் இப்படி நடந்தது என்று சொன்னால், அவன் இரட்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டியதற்காய். இதுவே நன்மை, இதுவே நன்மை, இதுவே நன்மை. எது நன்மை? கண்ணீரோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம், துன்பத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் அல்லவா. வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தேவனை நீ நேசி, மற்றவர்களை விட நேசி, மற்றவர்களை விட அன்பு கூறு, மற்ற சபையில இருக்கிறவர்களை விட நீ நல்லாய் அன்பு கூறு. ஏன் தெரியுமா? அப்பொழுது நடக்கிறது எல்லாம் நன்மையாகவே இருக்க. அநேகருடைய வாழ்க்கையிலே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? நான் உனக்கு சொல்லவா, பெரிய பிரச்சனை நீ சந்திக்க கூடாது என்பதற்காக வேண்டி சில காரியங்கள் இவங்களோடு போய்விடுகிறது. இதுவே நன்மை வழங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கவலையே எங்களுக்கு வரக்கூடாது, கண்ணீரே எங்களுக்கு வரக்கூடாது, துன்பமே எங்களுக்கு வரக்கூடாது. ஒரு சில சிறு பிள்ளைகளுடைய கையில ஏதாவது கொடுத்து விட்டு அது நல்லதில்லைன்னு சொல்லி பறித்தா அந்த பிள்ளை அழத்தான் செய்யும் பாரு. ஆனா அவருடைய அர்த்தம் என்ன? அவருடைய கருத்து என்ன? இது தகாதது, இது சரிவராதது. உனக்கு அதே விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் சிக்கிக் கொள்ளுகிறது. அநேகர் பிசாசு போடுகிற வலையிலே மாட்டிக்கொள்வார்கள், அநேகர் மனிதர்கள் போடுற வலையிலே மாட்டிக்கொள்வார்கள். இதெல்லாம் புடுங்கி எடுக்கிற பொழுது தண்ணீர் வரத்தான் செய்யும், கவலை வரத்தான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நடப்பது எல்லாம் நன்மையாக மாறுமே. இதுதான் நன்மை. என்ன தெரியுமா? இதனுடைய முடிவு பாரதூரம் ஆகிடக் கூடாது பாரு. அதனால இப்பவே நான் எடுத்துறேன். அதுவே நன்மை. அந்த வசனத்தை திருப்பி வாசி.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு,
தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. வழங்குறதா? நன்மையாக நடப்பது ஒன்று, நன்மைக்கு ஏதுவாக நடப்பது இன்னும் ஒன்று. வழங்குறதா? நன்மையாக நடப்பது என்பது உடனடியாக நல்லது ஒன்றை செய்வது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஒன்று பின்னால வரப்போதற்கு சான்றாக நடப்பிப்பது இன்னும் ஒன்று. ஆகையினாலே இன்றைக்கு நாம் இருக்கிற நேரத்தில் இருக்கிற சூழ்நிலையிலே நமக்கு ஒரு காரியம் கண்ணீரை விட வைக்கிறது என்று சொல்லி சொன்னா பின்வரப்போகிற காரியத்திற்கு அது நன்மை ஒரு சான்றாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. யோபுக்கு அப்படித்தான் இருந்தது. யோபு தேவனுடைய சமூகத்தில் பெரிய சாட்சியை பெற்றிருந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. அவனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? முதல் தன்மையை விட பிந்தின இரண்டாம் தடவை ரெண்டு தடவை கூட தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோபான் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. யோபான் 14:23.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
திருப்பி வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார்.
ஒருவன் தேவன்ல அன்பாயிருந்தால் அவன் செய்கிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? தேவ வார்த்தைகளை கை கொள்ளுவான், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வான். தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? அச்சுவரை ஆணுவரையாக பிரித்தெடுத்து தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? ஏன் இது நான் நேசிக்கப்படத்தக்க ஒருவர் எழுதி தந்திருக்கிறாரே, அதனால அது என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை கவனித்து வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மனுஷர்கள் சொல்லுகிறதிலே நிற்கிறார்கள், மனுஷர்கள் சொல்லுகிறதிலே நடக்கிறார்கள், மனுஷர்கள் பேசுகிறபடி தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஐயா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, நீ தேவனிலே அன்பு கூறுகிறாயா? பேதுருவே, நீ தேவனிலே அன்பு கூறுகிறாயா? தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளு. ஐயா, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே 90% காரியங்கள் தவறாகவே இருக்கிறது. வேதத்தை நல்ல எடுத்து வாசி, நல்லா புரட்டி புரட்டி வாசி. நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மத்திய சிந்தி சிந்தி, நான் செய்கிறது சரியா, நான் பேசுகிறது சரியா, நான் செயல்படுகிறது சரியா, என் குடும்பத்தை கட்டுகிறது சரியா, என் ஊழியத்தை கட்டுகிறது சரியா, என் சபையை கட்டுகிறது சரியா என்று சொல்லி நீ உன்னை ஆராய்ந்து 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 வேதத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாரையா. ஏன் தெரியுமா? அது நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதை காண்பிக்கும். அடுத்த பகுதியை வாசிங்க.
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
நாங்கள் இந்த பாருங்க, தேவன் மீது அன்புள்ள ஒரு மனுஷன், தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன், மற்றவர்களை விட நேசிக்கிற ஒரு மனுஷனிடத்துல நாங்கள் வந்து என்ன செய்வோம்? என்னத்துக்கு நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம் தெரியுமா? ஆண்டவரோடு பேசத்தானே, ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவர் எனக்கு ஏதாவது சொல்லணும். இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்,
அவன் கை கொள்ளுவான் ஐயா,
அவனிலும் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்.
நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் செய்வோம். தேவன் என்னோடு வாசம் செய்வார். சகேயுடைய வீட்டில் ஆண்டவர் போனார், ரட்சிப்பு உருவானது இல்லையா? என் ஆண்டவர் உன் வீட்டில் என் வீட்டில் வந்து வாசம் பண்ணினா உனக்கு முழுவதுமே ரட்சிப்பு தான், உன் வாழ்க்கை முழுவதும் ரட்சிப்பு தான், உன் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு தான், உன் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது அன்புள்ளவர்களாயிருங்க. உங்களுடைய என்னுடைய அன்பினுடைய அளவு என்ன? நாம் எவ்வளவுக்கு தேவனை நேசிக்கிறோம்? இன்னைக்கு நண்பர்களுக்குண்டா ஓடுகிறோம் உயிரை கொடுப்பதற்கு, சொந்ததுக்குண்டா ஓடுகிறோம் உயிரை கொடுப்பதற்கு, பிள்ளைகளுக்குண்டா ஓடுகிறோம். தேவன் மீது அன்பா, எவ்வளவு அன்பு நாம் தேவன் உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கிற படியினாலே தான் உங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் அப்படி இருக்கிறது. தேவன் மீது நீங்கள் எவ்வளவுக்கு அன்பு வைத்திருக்கிறீங்க சொன்னா நீங்க ஒண்டப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருகிறதை கண்டு அறிந்து கொள்ளலாம். விளங்குறதா? நீங்கள் தேவராட்சியத்திலே, தேவ காரியத்திலே, தேவ சபையிலே, தேவ ஊழியத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்து கண்டுகொள்ளலாம். ஏன்? தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் அப்படி இருக்க முடியாது. தேவன் மீது அளவில்லாத அன்பை கொட்டு. ஐயா, மனுஷர்கள் மீது அன்பு செய்கிற இன்றைக்கு ஆச்சரியங்கள், இன்றைக்கு ஆச்சரியமான காரியங்கள். அங்க போகாட்டிக்கு அவங்க கோபிச்சு கொள்ளுவாங்க, இங்க வராட்டிக்கு யார் கோபிக்கிறது? யார் கோபிக்கிறது? உங்க மனசாட்சி நல்லா யாரா இங்க இந்த போலையில சிரிக்கிறவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேவனை நீ எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறாய்? தேவன எவ்வளவுத்துக்கு அன்பு கருகிறாய்? அநேகர் கல்யாண வீடு, செத்த வீடு, அந்த வீடு, இந்த வீடுகளுக்கெல்லாம் பிள்ளைகள் வருத்தமா இருந்தாலும் தூக்கிட்டு போயிருவார்கள். அவங்க குறை நினைச்சிருவாங்க, அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, அவங்க எனக்கு முக்கியமானவங்க. உன் தேவன் மீது நீ எவ்வளவுக்கு அன்புள்ளவனாய் இருக்கிறாய்? அங்க ஒரு பாஸ்டர் கால் இல்லாம சபையை நடத்துகிறார், சின்ன பையன். இங்க ரெண்டு கால் இருந்து சபைக்கு வர்றதுக்கு பெரிய திண்டாட்டம் பாருங்க. அங்க அந்த மனிதன் சொல்றான், என்னை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, ஏ ஒரு கால் இல்லாட்டில நான் பரலோகம் போவேன், ஆனா உனக்கு ரெண்டு கால் இருக்கிறபடினாலதான் உனக்கு இவ்வளவு கொழுப்பு. வணங்குதா? தேவனை நீ நேசித்தா நீ உன்னுடைய செயற்கையிலே அது ரிஃப்ளெக்ஸ் தெரியும் பாருங்க. நீ தேவனை எவ்வளவு அன்பு கூறுகிறாய் என்பது உன்னுடைய செயற்கையிலே, உன்னுடைய நடக்கைகளிலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய ஊழியத்திலே அதை கண்டுபிடிக்கலாயா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
யாரும் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் நியாயத்தை கொண்டு வந்து கதைக்காதிருங்கள், வேதத்தின் வசனத்தை வைத்து கதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் நன்மையாக எண்ணுகிற சில காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலே அது தள்ளிவிடப்படும். தெரியுமா உங்களுக்கு? அங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க அது நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி, அது தள்ளிவிடு. வேதம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, இதைத்தான் நாம் பின்பற்ற வந்திருக்கிறோம். மனிதர்களை அல்ல, உலகத்தில் இருக்கிறவர்களே அல்ல. அதனுடைய முடிவு கண்ணீரும் அழிவுமாய் போய்விடும். வாசிங்க திருப்பியதை.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்களும் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
தேவன் எங்களோடு வந்து வாசம் பண்ணுவார் ஐயா. நாம் எல்லாரும் மனுஷர்களோடு வாசம் பண்ண விரும்புகிறோம், அன்பு செய்கிறவர்களோடு நாங்கள் போய்விடுவோம். பாருங்க, ஏன் போடுறோம்? அவங்க அன்பு செய்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு மரியாதை இருக்கு பாருங்க, அவங்களை நாங்க நேசிக்கிறோம் பாருங்க, அதனால அங்க போய் நாங்கள் சம்பாஷிக்க போகிறோம் பாருங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ என் மீது அன்பு செய்வாயானால் நாங்கள் உங்க வீட்டுக்கு வருவோம், உன்னோடு நாங்கள் சம்பாஷணம் செய்வோம், உங்களோடு நான் பேசுவேன். சகேவுடைய வீட்டிலே ரட்சிப்பு வறந்ததையா? உன் வீட்டுல இதுவரைக்கும் இல்லாத ரட்சிப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. ரட்சிப்புன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? காப்பாற்றப்படுதல், விடுதலாக்கப்படுதல். நீ நரகத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், இதுவே ரட்சிப்பாகும். ஆகையினால உன் வீட்டுக்கு வருகிறாய், என் ஆண்டவர் வந்து விட்டார் என்று சொன்னா கவலைகள் அகன்று விடும். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, அநேகர் நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? தேவனை நம்புகிறது இல்ல. தேவனை நம்புறீங்க, எனக்கு என்ன உள்ளத்துல வருகிறது? நான் சொல்றேன், நீங்க அநேகர் தேவனை சரியான விதத்திலே நம்புகிறது இல்ல. மனுஷர்களை நம்புகிறது, பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்புகிறது, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அங்க செய்வாங்க, இங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்பி 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 இதுவரைக்கும் நம்பிக்கொண்டேதானே இருக்கிறார். தேவனை சரியாய் நம்பு, தேவனை சரியாய் அன்பு கூறு, தேவனை சரியாய் சிநேகி. அவர் உன் வீட்டுக்கு வருவார், அவர் உன்னோடு பேசுவார், அவர் உன்னோடு உறவாடுவார். நீ சரியான விதத்துல தேவனை அன்பு கூர்ந்தா தேவன் உன் வீட்டுல வந்து உன்னோடு பேசுகிறது நீ சரியான விதத்துல அறிந்து கொள்ள முடியும் ஐயா. சரியான விதத்தில் தேவனத்தில் அன்பு கூறாதவனுக்கு என்னதான் செய்தாலும் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க போறது கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள போறதும் கிடையாது. ஆகையினாலே தேவன் அவரும் வீட்டுக்கு வரணுமா? நீ செய்ய வேண்டியது உண்டு. தேவன்ல அவர்களை விட, திரும்ப சொல்றேன், மற்றவர்களை விட, பேதுருவே மற்றவர்களை விட நீ என்னை நேசிக்க, மற்றவர்களை விட நாடுகளை மீட்பாயாக. வா என் தேவ சேனைக்கு, என் தேவராட்சியத்துக்கு வா. நீ எனக்கு என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று. யாத்ராமம் 20 முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ராமம் 1:1 யாத்ராமம் 20:1 வாசிங்க.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன்.
6 வசனத்தை திருப்பி வாசிங்க.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன்.
1000 தலைமுறை மட்டும், 1000 சந்ததிகளுக்கு தேவன் இரக்கம் செய்ய வேண்டி சொன்னா, நல்ல தாயே நல்ல தகப்பனே கேள், 1000 தலைமுறைக்கு தேவன் இரக்கம் செய்யணும் என்று சொல்லி சொன்னா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனிலே அன்பு கூறுவாயாக. தேவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இருக்க பாரு. இன்றைக்கு ஆராதனை, இன்றைக்கு இங்க வரல, நீ வராம இங்கே போனா எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நீ எதை கனம் பண்ணுகிறாய்? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சபையை, தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறது உனக்கு நல்லா தெரியலையா? வாசிங்க 5 வசனத்தை திருப்பி. நீ அவைகளை
நமஸ்கரிக்கிறது.
வாசிங்க.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின்கள் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
எதையும் உண்டாக்காத ஆவியான தேவனுக்கு ரூபம் எதுவும் கிடையாது. எதையும் உண்டாக்காத, எதற்கும் தேவனை விட, தேவ வார்த்தைகளை விட, தேவனுடைய பிரசன்னத்தை விட முக்கியத்துவத்தை கொடுக்காத. தேவனை கண்டது ஒருவனும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி தேவனுக்கு வர்ணம் கொடுக்க போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகள்னால கட்டின இந்த ஆலயத்திலேயே நான் வாசம் பண்ணுகிறது இல்லை, நான் வாசம் பண்ணுகிறேன் இருதயத்தில். தேவனுக்கு ஒப்பாக ஒன்றையும் செய்யாத. இன்றைக்கு பக்தி உள்ள ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இலங்கை இந்தியா போன்ற நாட்டிலே பக்தி உள்ள மனிதர்களை போல எந்த தேசத்திலையும் இல்லை. எதை காட்டினாலும் விழுந்து வணங்குவார்கள். எதை காட்டினாலும் ஏதாவது செய்வார்கள், எதை காட்டினாலும் தெய்வம் என்று ஓடுவார்கள், என்ன செய்தாலும் அதற்கு பின்னாலும் திரிவார்கள். வேதம் ஐயா இது நேற்று எழுதப்படல, முந்தின நாள் எழுதப்படல, இன்றைக்கு விடிய காலமையும் எழுதப்படல. திருப்பி வாசிங்க அந்த ஐந்தாவது வசனத்தை, நாலாவது வசனத்தை.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்,
பாருங்க பாருங்க, மேலே வானத்திலும் என்று ஏன் தெரியுமா சொன்னார்? அநேகர் சூரியனை பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அநேகர் நட்சத்திரத்தை பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அநேகர் ஏதோ எல்லாத்தையும் பார்த்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், வானத்துல ஒன்று உனக்கு இல்ல, வானத்துல உனக்கு ஒன்றும் இல்ல, பூமியில் அடுத்தது வாசிங்க.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை
பாருங்க, இந்த தண்ணீரை குறித்து ஏன் சொல்லுவா? இன்றைக்கு தானே ஜனங்கள் விதம் விதமான குளத்தை நாடி ஓடுகிறார்கள், விதம் விதமான தண்ணீரை நாடி ஓடுகிறார்கள். அந்த தண்ணீர்ல போய் விழுந்து கூலி இந்த துணியில வேதம் நேற்று இன்னைக்கு எழுதப்படலை. இந்த ஜனங்கள் இப்படி போவார்கள் என்று அறிந்து புரிந்து எழுதப்பட்டதே வேதமாகும். ஒருவர் சொன்னார், ஒரு புத்தகத்தில் எழுதி இயற்கைகள் எல்லாம் தேவனாலே உருவானதே, ஆனால் சூரியன் எப்படி தெய்வமாக முடியும்? சூரியனுக்கு முன்னால விழுந்து கிடக்கிற ஒரு கூட்ட ஜனம், மண்ணை தெய்வம் என்று சொல்லி வணங்குகிற இன்னும் ஒரு கூட்ட ஜனம், இப்படியே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தெய்வத்திற்கு ஒப்பாக ஒன்றை உருவாக்குகிறார்கள். தெய்வத்திற்கு ஒப்பாக இன்னும் ஒன்று, அதுவும் சமன். நீ தேவ ஆலயத்துக்கு வராமல் வேற இடத்துக்கு போகிறதும் சமன். இதைத்தான் நான் சொல்ல வரேன். மற்றவனை பார்த்து கை நீட்டுகிறதை விட்டு விட்டு உன்னை பார் முதல்ல, நீ என்ன செய்கிறாய் என்று பார். நீ தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிறது தேவனுக்கு துக்கமா, அவன் வெளியில இருந்து அலட்சியம் பண்ணுகிறது தேவனுக்கு துக்கமா, எது எது? இன்னைக்கு ஒரு சிலருக்கு வாகனம் இருப்பினாலும் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, இதெல்லாம் தேவன் ஒரு நாளில் கேட்பார், பயங்கரமா கேட்பார், கேட்பார் ஆண்டவர். அந்த ரெண்டு வசனத்தையும் திருப்பி வாசிங்க, நாளில இருந்து வாசிங்க.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை
மட்டும் நல்லா வாசிங்க. இந்த வசனத்தை, தன்னை பகைக்கிறவர்களை மூன்று உங்கள் பிள்ளைகளுடைய மூன்று சந்ததியை தேவன் கேட்பாரா? இரக்கம் செய்கிறதற்கு ஆயிரம் தலைமுறை தேவன், இரக்கமுள்ள தேவன் பாருங்க, ஆயிரம் தலைமுறை. ஆனா தேவனை புறக்கணிக்கிற ஜனங்கள், தேவனை தள்ளிவிடுகிற ஜனங்கள், தேவனுக்கு ஒப்பாக சிலவற்றை செய்கிற ஜனங்கள், தேவன் இப்படிதான் இதுதான் இதுதான் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு ஒருக்கா புது புது தெய்வங்கள் உருவாக்குகிறது. பேப்பர்ல எடுத்து வாசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தனும் ஒன்னொண்ட செய்து வச்சுட்டு நிக்கிறான். ஒவ்வொரு புது புது கூட்டங்கள் உருவாகிறது. இதுதான் தெய்வம், அதுதான் தெய்வம், அங்கதான் தெய்வம், இங்கதான் தெய்வம். தேவன் சொல்லுகிறார், நீ என்னை புறக்கணித்தால் மூன்று தலைமுறைகளை நான் விசாரிப்பேன். என்ன விசாரிப்பேனா? வாசிங்கத,
என்னை பயக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.
உங்க பிதாக்களுடைய காரியத்தை, நீங்க செய்கிற தவறுகளை மூன்று தலைமுறை தாண்டி தேவன் கேட்பாரா? தேவையா உனக்கு? உன் பிள்ளைக்காக வேண்டி உயிரை கொடுக்கறதுக்கு ஒரே பிரயோஜனம் இருக்கிறதா? உன் பிள்ளையில அன்பு கூறுகிறான்னு சொல்லி பெரிய விளையாட்டுலாம் வர்றீங்களே, சொல்லுங்க. இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ என்னை பகைத்தார் உன் மூன்று தலைமுறைகளை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க, வேத வசனத்தை படிங்க, படிங்க வேத வார்த்தைகளை கேட்பது, வேத வசனத்தின்படி வாழுங்க, தேவ வசனத்தின்படி நடவுங்க. ஆலயத்துக்கு வரையிலும் சொல்லிச்சுனா நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ எங்களை அலட்சியம் பண்றீங்க? அங்க இருக்கிற ஆள் தான் அலட்சியம் பண்றீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் தெரியுமா? நியாயம் விசாரிக்கிறது அவர் தான், யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆகையினால தேவனுக்கு ஒப்பா கொண்டும் வைக்காத. ஆறாவது வசனத்தை வாசிங்க,
என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன்.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகளுக்கு, என் வார்த்தைகளை கை கொள்ளுகளுக்கு, என் வேத வசனத்தை கனம் பண்ணவர்களுக்கு, வார்த்தைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா? அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிற பொழுது எத்தனை தலைமுறைக்கு தேவன் இறக்கம் செய்வார்? ஆயிரம் தலைமுறைக்கு உன் சந்ததியை கொடுத்து உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆயிரம் தலைமுறைக்கு உன் சந்ததி நன்றாயிருக்கும். ஆயிரம் தலைமுறைக்கு உன் சந்ததியை தேவன் வாழ வைப்பார். ஏன்? நீ தேவனில் அன்பு கூறுகிறாய். எப்படி அன்பு கூறுகிறாய்? மற்றவர்களை விட நீ என்ன அன்பு கூறுகிறாயா? ஆம் ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே. மற்றவர்களை விட ஆண்டவரே, இந்த சபையில இருக்கிற மற்றவர்களை விட நான் உங்களை அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. பயப்படாத, ஆயிரம் தலைமுறைக்கு உன் சந்ததியை நான் வாழ வைப்பேன். உன் பிள்ளைகள் கண்கலங்க மாட்டார்கள், உன் பிள்ளைகள் நல்லாய் வாழுவார்கள். ஏன் தெரியுமா? நீ எனக்கு ஒவ்வாக உண்டை நீ தேடி போகல, நீ என்னை தேடி வந்திருக்கிறாய், நீ என்னை கனம் பண்ணுகிறாய், நீ எனக்கு ஆராதனை செய்கிறாய், நீ என்னை தள்ளிவிடவில்லை. அதனால் ஆயிரம் தலைமுறைக்கு தேவன் இரக்கம் செய்வாராம். ஹல்லேலூயா. உபாகமம் 7:9 இருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஆகையாலும் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாய பிரமாணங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவர்களின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும்
ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். என்ன தெரியுமா? அங்க 9 வசனம் சொல்லுகிறது, ஆகியால் தேவனாய் கர்த்தர் தேவன் என்று அறிந்து என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து. ஆகினால் தேவன் கர்த்தர் அவர் என்று சொல்லி நீ அன்பு கூறுகிற பொழுது பின்னுக்கு பார்த்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் உன் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். தேவன் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். உனக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று, தேவனிலே நாம் அன்பு கூறுகிற பொழுது. அந்த வசனத்தை வாசிங்க, 9 வசனத்தை. ஆகியால்
உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும்.
அவர் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் தேவன் மீது அன்பு கூறுகிறபடியினால், தேவன் அளவில்லாமல் நேசிக்கிறபடியினால், ஆண்டவர் மற்றவர்களை விட நான் நேசிக்கிறபடியினாலே ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காராட்டி நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க,
தம்மை பகைக்கிறவர்களுக்காக பிரத்யட்சமாய் பதிலளித்து.
அவரை பகைக்கிறவர்களுக்கு, அவர்களை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாக தனிப்பட்ட விதத்தில். இன்னைக்கு அநேகர் தேவனை ஒழுங்கா தேடுகிறது இல்லை, அநேகர் தேவனை ஆராதிக்கிறது இல்லை, தேவனை கனம் பண்ணுகிறது இல்லை. ஆனால் இல்லாத புல்லாத பிரச்சனைகளை வேண்டி வைத்துக் கொண்டு ஏன் என்று கேள்வி கேட்கிறது. இப்படி எத்தனை தடவைதான் பிரசங்கிக்கிறது? இல்லாத புல்லாத பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து. ஆனா கர்த்தரை தேடி, நாள்தோறும் தேடி, தேவனை அன்பு கூறு, தேவனை கனம் பண்ணி, தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு உண்மை உள்ளவனாகிறது. அவர் பிரத்யட்சமாக அவர்களை, அடுத்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க,
தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும். தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக.
ஆகையால் நீ இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கட்டளைகளை கை கொள், நியாயங்களை கை கொள், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள், தேவனுடைய வசனத்தை கனம் பண்ணி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட. அடுத்த வசனத்தை வாசிங்க,
இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவர்களின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும்
உனக்கு ஏராளம் இருக்கிறது. தேவன் கொடுத்த வாக்குகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் நீயும் நானும் தேவனை அன்பு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கர்ணமே தேவன் அவைகளை ஆசீர்வதிப்பார். பிதாக்களுக்கு கொடுத்த, உனக்கு முன்னோருக்கு கொடுத்த எல்லாவற்றையும், உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் இன்றைக்கு அநேகருக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்துமே வாழ்க்கையில நிறைவேறதில்லை. வாக்குத்தத்தம் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், அதை நிறைவேற்றுவதற்கும் அதே விருப்பம் இருக்கணும். பாருங்க என்ன சொல்ற ஆண்டவர், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தைகளை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள், நீதியை கைக்கொள். அடுத்த வசனத்தை வாசிங்க.
உண்மையில அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய
தேவன் மீது அன்பு வைத்தா தேவனும் உங்கள் மீது அன்பு வைப்பார். இது சத்தியமே. அன்பு வைக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெருகும். பாருங்க, அளவில்லாமல் பெருகும். இது ஏதோ நான் சும்மா சொல்ல, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டவையே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ப வாசிங்க உபாகமம் 6:5 இருந்து, சீக்கிரம் வாசிங்க. 6:5
தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது.
இந்த பக்கம் எனக்கு வாசிக்க ரொம்ப பிடிச்சுக்கொண்டதுன்னு தெரியுமா? நான் வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க, 6 திருப்பி. இன்று நான்
உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது.
எங்க இருக்கணும் தேவனுடைய வார்த்தை? இன்றைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை, இன்றைக்கு வாசிக்கப்படுகிற வார்த்தைகள் எங்கெங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். உங்க இருதயத்தில் என்ன இருக்குது? வேதத்துல இருதயத்தை குறிச்சு கொஞ்ச நாள் இப்ப கடைசியில கொஞ்சம் பிரசங்கிச்சு பாருங்க. அது திருக்குள்ளது, அது கேடுள்ளது, அது அப்படி, அது இருட்டானது, அது அது இது என்று சொல்லி எக்கச்சக்கமா இருக்கு. இது எல்லாம் போகணும் சொல்லி சொன்னா தேவனுடைய வார்த்தை என்ன இருதயத்துல தங்கணும் பாருங்க. தேவனுடைய சுபாவம் அன்பு அது என் இருதயத்துல இருந்தா தான் இருக்கக்கூடாதவைகள் வெளியே போகும். என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல என்ன ஒன்று வந்தாத்தான் அந்த இருந்த இடத்துல இருந்து இன்னும் வங்காள போக முடியும். பாருங்க அந்த வசனத்தை திருப்பி வாசி.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
என்ன செய்யுங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதிங்க. வாசிங்க அடுத்தது.
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி.
அவைகளை குறித்து பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
அதையும் செய்யறது இல்ல.
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும்,
படுத்துக் கொள்ளுகிற போதும்,
எழுந்திருக்கிற போதும், அவைகளை குறித்து பேசி.
அவைகளை குறித்து பேசுகிறது இல்ல. என்னத்தை குறித்து பேசுகிறோம்? பிள்ளைகளுக்கு என்னத்தை குறித்து போதிக்கிறோம்? பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறோம்? இரவுல என்ன பேசுறோம்? விடியல என்ன பேசுறோம்? பகல்ல என்ன பேசுறோம்? பேச போய்க்கு என்ன என்ன பேசுறோம்? தேவ வார்த்தைகளை குறிச்சா பேசுறோம். வேதத்துல எழுதிப்பட்டதை கொஞ்சம் விளக்குறேன். வேத வசனத்தை குறிச்சா பேசுறோம். அதுல முடிவு சொல்ற இவைகளை குறித்து பேசு. இவைகளை குறித்து பேசு. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவ வசனத்தை குறித்து. அதை விட என்ன நல்லது? தொடர்ந்து வாசிங்க.
அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக.
கட்டிக்கொள், கையின் மேல கட்டிக்கொள். இன்றைக்கு கைகாலெல்லாம் இன்னெல்லாம் கட்டி இருக்குது இல்லையா? தொடர்ந்து வாசிங்க.
அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க.
அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்கட்டும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, நம்ம கண்களுக்கு நடுவே என்னெல்லாம் இருக்குது இப்ப? அடுத்த பக்கத்தை வாசிங்க.
அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும்.
அவைகளை உன் வீட்டு நிலைகளில் எழுதையா?
உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள்.
கொஞ்சம் கொஞ்சம் மேல போய் அந்த வசனத்தை வாசிங்க. உன் வாசல்களில் எழுதுவாயாக என்று சொல்லி.
அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக.
எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் ஒரு வசனம் ஏதாவது தொங்கும் பாருங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத வசனங்கள் தொங்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாங்க, போக்கிலும் வரத்திலும் உள்ளக்க வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கா, போய்க்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான் எல்லாம் எழுதியிருக்கும் பாருங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அநேக வீட்டுல வீட்டுல வசனமே இல்ல பாருங்க. அவங்க வீட்டுல இல்ல பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய ரூம்கள்லயாவது ஒவ்வொரு வசனம் அவங்களுக்கு தகுந்த ஏற்ற வசனங்கள் நீங்க எழுதி ஒட்டி வைங்க. இன்றைக்கு பிரயோசனப்படுத்தாத்திக்கு அது நாளைக்கு பிரயோசனப்படுத்தும். ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த அந்தி வீட்டுல நான் இருந்த நாட்கள்ல டாய்லெட் இந்த பின் கதவுல எழுதப்பட்ட வசனம் இன்றைக்கும் என் மனதில் இருக்கிறது. அதனால சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் எத்தனை வசனம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, எத்தனை வசனம் கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனா இங்க நீ அவர்களுக்கு இதை வடிவா போதி, நீ அவர்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடு, ஒன்றுமே செய்யறது இல்ல. தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை.
அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாதல்களிலும் எழுதுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு.
உங்க வாசல்கள் எழுதுங்க, உங்க வீடுகள் எழுதி வைங்க, வசனங்களை தொங்க விடுங்க. அதான் இங்க பாருங்க, எல்லாத்திலையும் தொங்க வைங்க, வசனம் வசனமாக வைங்க. அது இன்றைக்கு பிரயோஜனப்படுத்த இங்க பாருங்க, உன்னை போலப்படும் சத்துருக்களை சிநேகிங்க. அந்த வசனம் மத்தையில இருக்குது பாருங்க. அந்த வசனம் பிரசங்கிக்க நான் பிரசங்கிச்சேன், எங்களுடைய அம்மா இங்க இருந்து அதை வேண்டிக் கொண்டு அந்த 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 சோக்கஸ்ல அப்படி தொங்க விட்டாங்க. அதுல இருக்கிற நாள் போற நாள் இருக்கிற நாள் போற நாள் எல்லாம் அந்த சத்ருவை சிநேகி, சத்ருவை சிநேகி, சத்ருவை சிநேகி என்று சொல்லி 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 அதாவது இருக்கட்டுமே உள்ளத்துல கொழுவுங்க. உங்களை படுக்கிறதுக்கு பக்கத்துல வசனங்கள் இருக்குதா? நீங்க படுக்கிறது பக்கத்துல பெட்ல அங்க இங்க வசனங்கள் இருக்குதா? இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க போனோம்னு பைபிள கொண்டு அப்படியே உங்களுடைய அந்த ஸ்ட்ராங் கொண்டு வைப்பீங்க, அதுக்குன்ற ஒரு இது அப்படியே கொண்டாடுகள் வைக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? வாசி, அதை நேசி, அதை உன் பிள்ளைகளுக்கு போதி. ஏன் தெரியுமா? நாளைக்கு உன் சந்ததிகள் நல்லா இருக்கு. தேவன்ல அன்பு கூறுகிற மனுஷன் இப்படி செய்வார், தேவன்ல அன்பு கூறுகிற மனுஷன் இப்படி செய்வார். இப்படியே பேசிக்கொண்டு போனா கணக்க பேசிட்டு போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உபாமம் 30:19, அவனுக்கு தீர்க்க ஆயுசு. யாருக்கு தெரியுமா? தேவன் மீது நம்பிக்கையுள்ள மனுஷனுக்கு தீர்க்க ஆயுசு. மரணத்தை குறித்து பயப்படவே தேவையில்லை, அவனுக்கு தீர்க்க ஆயுசு. ஆகையினால நீ பேதுருவை போல ஆண்டவர் பார்த்து கேட்கிற கேள்விக்கு பதில் கொடு. இன்றைக்கு நீ எவ்வளவுத்துக்கு தேவனை நேசிக்கிறார், நீ எவ்வளவுத்துக்கு தேவனை அன்பு கூறுகிறார், நீ எவ்வளவுத்துக்கு தேவனை கனம் பண்ணுகிறார்? நீ அந்த நாள்ல இருந்தது போல இன்றைக்கு இருக்கிறாயா? அந்த நாள் அந்த நாள்ல எப்படி இருந்தோம்? சும்மா எரிந்து கொண்டு இருந்தோம் பாருங்க, பச்சை பிறகு போட்டாலும் எரியும் பாருங்க எங்க அக்கினியில. இன்றைக்கு 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 எவ்வளவுத்துக்கு தேவனை அன்பாயிருக்கிறாய், எவ்வளவுத்துக்கு தேவனை நேசிக்கிறாய் சொல்லு. உன் மனச்சாட்சியும் தேவனுக்கு முன்பாகவும் நீ உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஏன் அது இல்லை என்று சொல்லி சொன்னா தேவன் இறங்கி வந்துருவார். எரிந்து கொண்டிருக்கிற கொஞ்சத்தையும் எடுத்து நூத்துட்டு அவர் போயிட்டே இருப்பார் பாரு. அதனால நீ அந்த நாட்கள் நினைத்தவைகள், செய்தவைகள், பேசியவைகள், எவ்வளவு காரியங்கள் அவைகளை சிந்தி, அவைகளை திரும்ப கொண்டு வா தேவனுக்கு முன்பாக. எங்க விழுந்தா என்பதை திரும்ப நிமித்துக்கொள். நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீ விழுந்த இடத்தை ஒத்துக்கொண்டு அதில் எழுந்து நிற்கிறது சரியா? தேவன் இறங்கி வந்து உன்னை எரிகிறதை நூத்துட்டு போறது செல்லதா? எது நல்லது? எது நல்லது? ஆராய்யா. இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு கஷ்டம், ஒப்பு கொடுக்கிறதுக்கு கஷ்டம், தேவ வார்த்தைகள் இது சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டம். ஆனா தேவன் இறங்கி வந்தா எரிகிற இந்த அளவும் போயிரும் பாருங்க. தேவனி சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.